நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வன்மீரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூரடைக்காடல் சமாதி சேந்தனருமை காக்கவே, சமாதிச்சேந்தனம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொர்வசமாதி அடைந்தனருடம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய. இன்று சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்க நாளாக அமைகின்றது. அதன்படி ஒரு கேள்வி மாத்திரம் வந்தது இரவு. அது ஒரு ஒரு முக்கியமான கேள்வி, சிந்தனைக்கு மேலால் சிந்திக்க வேண்டிய கேள்வி, ஆனால் வந்தது. ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால், அது வந்தது பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி வாசிப்பிலிருந்து. புதன்கிழமை பாபாஜியின் சொல்லுக்கு மேலா சொல்லை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் எங்களுடைய இந்த அறிவுத்திறனிலிருந்து சிந்திக்க முடியாது. ஆகவே அந்த அம்மா அந்த கேள்வியை கேட்டா உடனடியாக நான் தொலைபேசியில் அவளிடம் சென்று சொன்னேன், அந்த நாங்களுடைய வாசிப்பில் வந்த விடயத்திற்குரிய விளக்கம் ஒவ்வொருதருடைய அறிவுத்திறனை பொறுத்தது என்று. ஆனால் அது அவங்களுக்கு அது சரியான பதிலாக தெரியவில்லை. ஆகவே அதை விரிவாக சிந்திக்கப் போகின்றோம் என்று பாபாஜி பரம்பொருள் சைவ சித்தாந்த பேராசிரியர் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை வைத்து எல்லாருடைய உதவியுடனும் அதுக்குரிய பதில் கிடைக்கும் என்று. அந்த கேள்வி என்ன? புதன்கிழமை வாசித்தேன் சில பக்கங்கள். அதில் ஒரு பக்கத்தில் பாபாஜி அழகாக ஒரு கொட்டேஷன் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கின்றார். புத்தகத்தில் கொடுத்த விளக்கங்களை விட ஒரு குறிப்பாகவே கொடுத்திருக்கின்றார். அதை மீண்டும் வாசிக்கின்றேன். அதன் பிறகு விளக்கத்தை கண்டு அதன் பிறகு அந்த ஒரே ஒரு கேள்வி வந்ததால் முடிந்தளவு சைவ சித்தாந்தத்தில் சொல்லித்தந்த பேராசிரியர் சொல்லித்தந்த விடயங்களை வைத்து பார்ப்போம். பாபாஜி சொன்ன விடயம் பாபாஜியின் புத்தகத்தில். பாபாஜி இதைத்தான் விரும்புகின்றார். எதை? தைரியம், உழைப்பு, மகிழ்ச்சி ஆகியவை தேவை. இதுவே பாபாஜியின் செய்தி என்கின்றார். எவ்வளவு அழகான கருத்து! மகிழ்ச்சியும் இகழ்ச்சியும் வரும் வார்த்தைகள். அவை ஆத்ம ஒளியை பாதிக்க மாட்டார். தூள உடம்பை கூட அவை தொடுவதில்லை. வெளியில் நிகழும் அதிர்வுகள் அவை என்று கூறுகின்றார். அதுதான் அந்த கேள்வி. அதை தொடர்ந்து இன்னும் சில வசனங்களை கொடுக்கின்றார் அந்த குறிப்பில். அதையும் வாசித்து விடுவோம். உலகம் உன்னை தூற்றட்டும், மகிழ்ச்சி மலையில் நினைக்கட்டும், மக்கள் உன்னை அயோக்கியர் என்று தூற்றட்டும், பயப்படாதே, நீ பிரம்மமே அன்றி வேறில்லை. அடுத்த வசனம். விவேகத்தை கற்றுக்கொள், பொறி புலன்களை வெறுத்தொதுக்கு, உன்னிடம் இருப்பதை மற்றவருக்குக் கொடு, உள்நோக்கிச் செல், அகந்தையை அடக்கு, இதயத்தை தூய்மையாக்கு, அன்பு பாலத்தை கட்டு, இதன் மூலம் அமைதியின் ராஜ்யத்தில் நுழை என்கின்றார் பாபாஜி. இந்த அம்மாவின் கேள்வி அந்த முதலாவது பந்தி, அதாவது ஐயா, இகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் வெறும் வார்த்தைகள், அவை ஆத்மா ஒளியை பாதிக்க மாட்டா, ஆன்மாவை பாதிக்க மாட்டா என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். ஆனால் அதுக்கு அடுத்த வசனமாக சொல்லுகின்றார், தூள உடம்பை கூட அவை தொடுவதில்லை என்று. அதை என்னால் ஏற்க முடியாது ஐயா. ஏனென்றால் இன்பமோ துன்பமோ வரும்போது, துன்பங்கள் வரும்போது, ஓ இன்பங்கள் வரும்போது எதுவாகவும் இருக்கலாம், அவை மனதுடன் சம்பந்தப்பட்ட விடயம். ஆகவே அந்த மனதினால் நாங்கள் பாதிக்கப்பட்டால் அது உடல் பாதிக்கப்படும் என்று அவருடைய கருத்து. ஆகவே பாபாஜி அப்படி ஒரு வசனத்தை போட்டதற்கு பதில் என்ன ஐயா என்பது அந்த கேள்வி. அந்த சொல்லை மாத்திரம் படித்தேன், தொலைபேசியில் புத்தகத்தை எடுத்து பார்க்கவில்லை. அதற்கு நான் கூறிய பதில் அவருக்கு இரண்டு. ஒன்று, ஒவ்வொருவருடைய அறிவு திறனுக்கு ஏற்றபடி இந்த சொல்லின் விளக்கத்தை நாங்களாகவே எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு மேலாக அதன் கீழே பாபாஜி தந்தவற்றை நான் படிக்க வேண்டும். படித்துவிட்டு நாளை சத்சங்கத்தில் பாபாஜி பரம்பொருள் குருமார்களின் உதவியுடன் விடை காண பார்ப்போம். அது எதற்கும் நீங்களும் பாபாஜியிடம் இறஞ்சுங்கள் என்று உங்களுடைய தியானத்தில் இரவு அதற்குரிய பதிலை தரும்படி சத்சங்கத்தில் அது வரட்டும் என்று கூறியிருந்தேன். அதேபோல் சைவ சித்தாந்த பேராசிரியர் சைவ சித்தாந்தத்தில் விளக்கிய விடயங்களை வைத்து இதற்கு விடைகளை காண்போம். முதலாவதாக பாபாஜி அது சொல்லுவற்றிற்கு சைவ சித்தாந்தத்தை தழுவிய விளக்கத்தை பார்ப்போம். எங்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்றவாறு, மறந்து விடாதீர்கள், பாபாஜியின் அறிவு திறனில் அல்ல. மகிழ்ச்சியும் இகழ்ச்சியும் வெறும் வார்த்தைகள், அவை ஆத்ம ஒளியை பாதிக்க மாட்டா, அதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறோம். ஏன், ஆன்மா வேறு உடல் வேறு. தூள உடம்பை கூட அது தொடுவதில்லை, அங்கேதான் சிக்கல். அது வெளியில் நிகழும் அதிர்வுகள் என்று பாபாஜி கொடுக்கின்றார். அதைத்தான் நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம். அந்த அம்மாவின் படி அது உண்மை, உலகியலில் அது மிகவும் மிகவும் உண்மை. துன்பம் வந்துவிட்டால் மனத்தை பாதிக்கும், மனத்தை பாதித்தால் தூள உடலில் வருத்தங்கள் வரும், அமுக்கங்கள் வரும், பல விடயங்கள் வரும். ஆகவே பாபாஜி ஏன் அப்படி கூறுகின்றார் என்பது அந்த அம்மாவுடைய கேள்வி. இதில் நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சியும் இகழ்ச்சியும் வெறும் வார்த்தைகள் என்பது நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்த இருவினை ஒப்பு. அதாவது நாங்கள் மகிழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒரே மாதிரி எடுக்க பழகிவிட்டோம் என்றால் மாத்திரம் அவை இந்த விடயங்களை எங்களுக்கு செய்யாது. ஏனென்றால் மகிழ்ச்சி வந்தாலும் அது ஒன்றுதான், இகழ்ச்சி வந்தாலும் அது ஒன்றுதான், அதாவது விருப்பு கிடைத்தாலும் ஒன்றுதான், வெறுப்பு வந்தாலும் ஒன்றுதான், இன்பம் கிடைத்தாலும் ஒன்றுதான், துன்பம் கிடைத்தாலும் ஒன்றுதான் என்ற நிலையில் வரும்போது இந்த கூற்று முழுக்க முழுக்க உண்மை. இது அருளாளர்களை தற்போது சேரும் பாபாஜியின் கூற்று. அது எங்களுடைய அறிவு திறனில் அது நிச்சயமாக அந்த தூள உடலில் ஏன் அது இருக்காது, இருக்கும் தானே என்ற கேள்வி. அந்த அறிவு திறனுடைய அந்த அம்மா எங்களுடைய அறிவு திறன் என்னுடைய அறிவு திறனையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். அந்த கூற்று உண்மை இருக்கும், ஆனால் அங்கு கீழே கொடுக்கப்பட்ட விடயங்கள் தான் அமுத வாக்கு. அதை பற்றி சிந்திப்போம். அதற்கு முதல் இவையெல்லாம் என்னற்றால் நடைபெறுகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் சொல்லித் தருகின்றார். என்னவற்றால் நடைபெறுகின்றது? மனத்தினால் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த மனத்தினால் நடைபெறும் விடயங்கள் எல்லாமே தூள உடலுக்கு துன்பத்தை கொடுக்கும். அதுதான் இந்த அந்த கரணங்களின் செயல்கள். ஆனால் எதனால் இந்த துன்பங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது? எங்களுடைய வினைகள் மூலம் நாங்கள் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் மூலம் கிடைக்கின்றது. அதை பாபாஜி அழகாக இங்கே இகழ்ச்சி புகழ்ச்சி என்று தருகின்றார். உன்னை யார் புகழ்ந்தாலும் நீ அதை பெரிதாக எடுக்கக்கூடாது. உன்னை யார் இகழ்ந்தாலும் நீ அதை பெரிதாக எடுக்கக்கூடாது, அந்த நிலையில் இருப்பாயானால் என்று மீதியே சொல்லுகின்றார். ஆனால் நாங்கள் அந்த நிலைக்கு கிட்டவும் இல்லை, அந்த நிலையை நோக்கிப் போகின்றோம். ஆகவேதான் இந்த கேள்வி எழுகின்றது. மனதை பாதிக்கும் போது தூள உடல் நிச்சயமாக பாதிக்கப்படும். ஆனால் பாபாஜி சொல்கின்றார் பாதிக்கப்படாதென்று. ஆகவே இதை நாங்கள் எப்படி எடுப்பது என்பதுதான் மிகவும் முக்கியம் எங்களுடைய அறிவு திறனில். அதற்கு உவமானம் சொல்லுவார் பேராசிரியர். அவர் தன்னுடைய தனக்கு விரும்பிய ஒரு தீன்பண்டம், அதாவது ஒரு சோன்பத்தி என்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதை வைத்து சொல்லுவார், நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாவக்காயை பார்ப்போம். பாவக்காய் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சிலர் அதை விருப்புடன் சாப்பிடுவார்கள், எண்ணெய் எடுப்போம், எனக்கு வெறுப்பு. என்னுடைய மனைவியார் அதை வீட்டில் சமைத்தால் நான் பாவக்காயை வெறுப்புடன் பார்ப்பேன், என்னுடைய மனைவியார் மகிழ்ச்சியுடன் உண்ணுவார். ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் அதே ஒரே உணவை உண்கின்றோம், ஆனால் ரெண்டு பேருடைய செயலும் வித்தியாசம். அதற்காக பாவக்காய் பிழையானதா? இல்லை, அது என்னுடைய மன கற்பிதம் என்று சொல்லுவார் பேராசிரியர். நான் மனத்தில் சித்தத்தில் என்னத்தை போட்டேனோ பாவக்காயை பற்றி, அது கைக்கும், அது எனக்கு அந்த அந்த சுவை பிடிக்காது என்று போட்டு விட்டேன் என்றால், அதை சித்தத்தில் போட்டவற்றை எடுத்து கிளியர் பண்ணுறது என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதை சுத்திகரிக்கும் வரைக்கும் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் மனைவியர் தன்னுடைய சித்தத்தில் பாவக்காய் உடலுக்கு நல்லது, அது மிகவும் அற்புதமானது என்று சொல்லி அதை சாப்பிடும் போது அந்த கயப்புத்தன்மை அவர்களால் ஜீரணிக்கப்படும். அதில் ஒரு விதமான துன்பமும் அவருக்கு இல்லை. இதுதான் காரணம், மனம்தான் எல்லாவற்றையும் செய்கின்றது. சித்த பதிவுகள் தான் இவற்றிற்கெல்லாம் காரணம். அதை வைத்து பார்க்கும் போது, இகழ்ச்சி புகழ்ச்சி வரும்போது, ஒருவர் உங்களை தூற்றி விட்டார் என்றால், உங்களை சொல்லுகின்றார் என்று வைப்போம், நீ ஒரு முட்டாள், உங்களை ஒரு முட்டாள் என்று தமிழில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் உங்களை அது பாதிக்கின்றது. ஏனென்றால் மனத்தில் அது முட்டாள் என்றால் நான் குறைந்தவன் என்று ஏதோ ஒன்றை நாங்கள் பதித்து வைத்து விட்டோம். அந்த முட்டாள் என்ற சொல்லை நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு வெள்ளக்காரனுக்கு சொல்லுங்கள், நீ ஒரு முட்டாள் என்று, அவனை அது பாதிக்காது. ஏனென்றால் அவனுக்கு முட்டாள் என்றால் என்னென்றவே தெரியாது, அந்த அதிர்வு அவனை பாதிக்காது. அதற்குரிய காரணம், அந்த முட்டாள் என்ற சொல்லு அவனுடைய சித்தத்தில் இல்லை. ஆகவே முட்டாள் என்ற சொல்லு ஒரு பிழையான சொல்லாக இருந்தாலும், பேராசிரியர் கூறுவார் தன்னுடைய உதாரணங்களில், அது ஒருவரை பாதிக்கும், மற்றவரை பாதிக்காது. அதை மன கற்பிதங்கள் என்று சொல்லுவாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர். ஆகவே இந்த மன கற்பிதங்கள் என்று சொல்வது சித்த பதிவுகள், மனதினால் கொடுக்கப்படும் பதிவுகள். இந்த பதிவுகளால் தான் இந்த வித்தியாசம் தெரிகின்றது. ஆகவே இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுவார், நான் எல்லாவற்றையும் இன்று கதைத்து விடுகின்றேன், படித்தவற்றை பேராசிரியரிடமிருந்து முடிந்தவற்றை. இன்னொரு உதாரணமும் சொல்லுவார், இதற்கு அருளாளரை வச்சு புத்த பகவானை வச்சு. புத்த பகவான் சீடர்களோட இருந்து தன்னுடைய போதனையை செய்து கொண்டிருக்கும் போது, ஒரு நாள் ஒரு வழியா அந்த தெருவால் ஒருவர் விரைவாக வந்து அந்த கூட்டத்துக்கு கிட்ட புத்த பகவானை நோக்கி காரை துப்பி விட்டு செல்வாராம். புத்த பகவான் தன்னுடைய சத்சங்கத்தை செய்து கொண்டே இருப்பார், ஒரு விதமான வித்தியாசமும் காட்ட மாட்டார், தன்னுடைய முகத்தில் துப்பி விட்டு போறானே என்று அமைதியாக இருந்து தன்னுடைய விடயத்தை செய்வார். ஆனால் அங்கிருந்த சீடர்களுக்கு அது பொறுக்கவில்லை. என்ன குருவே, உங்களை வந்து துப்பி விட்டுட்டு போறான், உங்களுக்கு அது எவ்வளவு பிழையான விடயத்தை செய்துட்டான், நீங்கள் பெரிய குரு அல்லவா என்று சொல்லும் போது, அவர் கையை காட்டி அமைதி என்று கை சைகை மூலம் சீடர்களுக்கு காட்டிவிட்டு தன்னுடைய சத்சங்கத்தை தொடர்கின்றாராம். அது பேராசிரியர் சொன்ன ஒரு உவமானம், கதை வரலாறு. அதன் பின் சிறிது மணி நேரம், 2 மணி நேரமும் ஏதோ கழித்து, அதை அவன் திரும்ப விரைவாக புத்தரை நோக்கி வரும்போது சீடர்கள் பாய்ந்து விடுவார்கள், திரும்பவும் உமிழப் போகின்றான் என்று. ஆனால் அந்த முறை அவன் வரும்போது வந்து அவருடைய காலில் விழுந்து வணங்குகின்றானாம். ஆனால் அந்த காலை பிடித்தபடியே வணங்குகின்றான். அவன் எழும்பும் பாடாக இல்லை, ஆனால் அவனுடைய உடல் அசைவை வைத்து அவன் அழுகின்றான் என்று சீடர்களுக்கு தெரிகின்றதாம். அப்பவும் குரு தன்னுடைய பாடத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றாரே தவிர, நீ அழாதே, எழும்பு, உணர்ந்து விட்டாய் என்று ஒன்றுமே சொல்லவில்லையாம். அவன் கொஞ்ச நேரம் இருந்து அழுது போட்டு எழும்பி தன்னுடைய பாட்டிற்கே போய்விட்டான். அப்போ சீடர்கள் புத்த பகவானை கேட்கின்றார்கள், என்னையா, வந்து காரை உமிழ்ந்த போதும் நீங்கள் பேசாமல் இருந்தீர்கள், இப்போது வந்து அவன் அழுகின்றான், உணர்ந்துட்டான் தன்னுடைய செயலை, இப்பவும் பேசாமல் இருக்கின்றீர்கள் என்று. இதை பேராசிரியர் ஏன் சொல்கின்றார் என்றால், அருள்நிலை வேறு, மனித நிலை வேறு. ஆகவே இந்த வார்த்தைகள் இந்த புத்தகத்தில் பாபாஜியால் கொடுக்கப்பட்டது, நாங்கள் அருள்நிலையை எய்தும் போது இதுதான் உண்மை என்பதுதான். இதை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்றால், மிகுதியாக கொடுக்கப்பட்ட விடயங்களை பார்ப்போம். உலகம் உன்னை தூற்றட்டும், இகழ்ச்சி மலையில் நினைக்கட்டும். மக்கள் உன்னை அயோக்கியர்கள் என்று தூற்றட்டும், பயப்படாதே, நீ பிரம்மம். ஆகவே பாபாஜி எங்களை எங்கு அழைத்துச் செல்கின்றார் இந்த முதல் வசனத்தை கொடுத்துவிட்டு எங்கே அழைத்துச் செல்கின்றார் என்றால், நீ பிரம்மம் என்றது, நீ என்பது நான் என்பது நீ அல்ல, உடல் அல்ல, நீ பிரம்மம் என்பதை அடுத்த வாக்கியத்தில் கொடுக்கின்றார் அந்த கொட்டேஷனில். அதுக்கு பிறகு சொல்கின்றார், விவேகத்தை கற்றுக்கொள் என்று. அதற்கு பேராசிரியர் சொல்லுகின்ற விளக்கம், விவேகத்திற்கு பகுத்தறிவு என்று சொல்வார், பகுத்து அறிதல் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவார். பகுத்தறிதல் என்றால் என்ன? ஆன்மீகத்தில் பகுத்தறிதல் என்றால், தமிழில் பகுத்து அறிதல் என்றால் விரிவாக விளங்குதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆன்மீக சைவ சித்தாந்தத்தில் பகுத்தறிதல் என்றால் என்னவென்றால், நல்லதையும் கெட்டதையும் நீ தெரிந்து கொள். அதைத்தான் பாபாஜி இங்கு கொடுக்கின்றார் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை. நீ என்ன சொல்லுகின்றார், விவேகத்தை கற்றுக்கொள் என்றால் நீ பகுத்து அறிந்து கொள், உலகத்தில் நல்லது ஏது, கெட்டது ஏது, எது சரி எது பிழை என்று. அதை அறிந்து விட்டால் அடுத்ததாக சொல்கின்றார், உன்னுடைய பொறிகளை புலன்களை வெறுத்து ஒதுக்கு. அதாவது இந்த இந்த பகுத்தறிவு மூலம், இந்த அறிவு திறன் மூலம் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, உனக்கு எது சரி எது பிழை என்று தெரிந்துவிட்டால், இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்று தெரிந்துவிட்டால், இந்த பொறிகள் எல்லாம் தரப்பட்டவை, அது உன்னுடையது அல்ல, ஆகவே தந்தவற்றை விட்டு விலகு, பொறிகளை அடக்கென்பதுதான் அதனுடைய சொல்லு. இது சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் கூடிய விடயங்கள். உன்னிடம் இருப்பதை மற்றவருக்கு கொடு. உலகியலில் பார்த்தால் உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடு என்று சொன்னால், பணத்தை வைத்தே நாங்கள் உடனடியாக சிந்திப்போம், என்னடா ஒரு 10,000 ரூபாய் பேங்கில் வைத்திருக்கின்றேன், எனக்கு தேவை, அதில் கொஞ்சம் கொடுத்துட்டாலும் என்னுடைய வாழ்நாள் எப்படி போவதென்று பணத்தை வைத்துத்தான் எங்களுடைய அறிவுத்திறனில் பலரும் சிந்திப்போம். ஆனால் பாபாஜி இங்கு சொல்வது, உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடு என்று சொல்வது பேராசிரியர் சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார், உன்னிடம் இருக்கும் அன்பை மற்றவர்களுக்கு கொடு. ஏன் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடு என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், அந்த அன்பை கொடுக்க தொடங்கினால்தான் உன்னுடைய அன்பு அருளாகும், அருள் தொண்டாகும், தொண்டு பக்தியாகும், பக்தி சரணாகதியாகும். பாபாஜியின் தங்க விதிகள். ஆகவே உன்னுடன் இருப்பதை கொடு என்பது பணம் அல்ல, உன்னுடைய அன்பு. இந்த அன்பை பற்றி ரெண்டு சத்சங்கங்களுக்கு முதலும் பேசி இருக்கின்றோம், அன்பு இறை சார்ந்தது. அதை கொடுக்க நீ தொடங்கிவிட்டாய் என்றால் அடுத்ததாக உனக்கு என்ன நடக்கும் என்று சொல்கின்றார், உள்நோக்கி செல். ஆகவே அன்பை கொடுக்க துவங்கி அது அருளாகின்றது என்றால், அருள் நிலையில் நாங்கள் நிச்சயமாக உள்நோக்கி செல்வோம், மிகுதியை படிப்பதற்கு ஆராய்வதற்கு. அதன் மூலம் என்னத்தை செய்ய சொல்கின்றார், அகந்தையை அடக்கு, அதாவது ஆணவத்தை குறை, மல நீக்கம். அதற்கு அடுத்த வசனம் சொல்கின்றார், இதயத்தை தூய்மையாக்கு, அதாவது நீ நல்லவனாக தூயவனாக உண்மை வாழ்க்கையை வாழு. அதற்கு பிறகு சொல்கின்றார், அன்பு பாலத்தை கட்டு. இந்த அன்பு பாலத்தை கட்டென்றால் சைவ சித்தாந்த பேராசிரியர் இவற்றை விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொரு உடையிடங்களில் அன்பு பாலத்தை கட்டென்று சொல்வது என்னவென்றால், எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கும் தொடர்பை அன்பு மூலம் இணை. அன்பு மாத்திரம் காணாது, அன்பு தொடக்கம். அன்பு அருளாக வேண்டும், அருள் தொண்டாக வேண்டும், தொண்டு பக்தியாக வேண்டும், அந்த பக்தி சரணாகதியாக வேண்டும். இதைத்தான் பாபாஜி சொல்கின்றார். அன்பு தொண்டு பக்தி சரணாகதி, இதன் மூலம் இறுதியாக நீ என்ன அடையப் போகின்றாய் என்று சொல்கின்றார் என்றால், அமைதியின் ராஜ்யத்தில் நுழை. அதுதான் எங்களுடைய பதிஞானம். இதை சைவ சித்தாந்தம் அழகாக சொல்கின்றது. இதை பாபாஜி இந்தளவு விளக்கமாக சொல்லி இருக்கின்றார். சைவ சித்தாந்த பேராசிரியரிடம் படித்தவற்றை வைத்து, கேட்டவற்றை வைத்து முடிந்தளவு இதற்குரிய விளக்கத்தை இன்று அடியேன். சைவ வித்யா குரு பேராசிரியர்கள் உதவியுடன், சத்குரு பாபாஜியின் உதவியுடன், பரம்பொருளின் உதவியுடன் இவற்றிற்கு விடை காண முனைந்தேன். ஆகவே இந்த அம்மா கேட்ட கேள்வி, மேலே கொடுக்கப்பட்ட கேள்வி இன்று விடை கண்டது. அந்த முழு வாக்கியத்திற்கும் எங்களுடைய அறிவுத்திறனை வைத்து இவ்வளவுதான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அறிவுத்திறனிலே தவிர, இதுதான் முழுமையான விளக்கம் அல்ல. ஆனால் என்னுடைய அறிவுத்திறனுக்கு படித்தவற்றை வைத்து குருமார்களுடைய ஆசியுடன் இந்த விளக்கத்தை, இந்த சொற்களுக்கு சைவ சித்தாந்தத்தை வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பெரம்பொருளும் பாபாஜியும் தந்திருக்கின்றார்கள். ஆகவே அதை உங்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்றவாறு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த தொடக்க வசனத்தை பார்த்தோம் என்றால், பாபாஜி இதனைத்தான் விரும்புகின்றார். தைரியம், உழைப்பு, மகிழ்ச்சி, இவை என்ன? இதுதான் கடைசியாக நாம் பார்க்க வேண்டியது அன்றைய வாசிப்பில். தைரியம், உழைப்பு, மகிழ்ச்சி நாங்கள் உலகியலில் பார்த்தாலும், அந்த சொற்களை ஆன்மீக வழியில் பார்ப்பதென்றால், தைரியம் என்று சொன்னால் வைராக்கியம், அதுதான் ஆன்மீக சொல்லு. இது சைவ சித்தாந்தம் பாவிக்கும் சொல்லுகள். உழைப்பு என்று சொன்னால் அன்பு தொண்டு வழியில் நிற்றல், அதான் உழைப்பே தவிர வேலை செய்து பணம் ஈட்டுதல் அல்ல. அதன் மூலம் மகிழ்ச்சி தேவை என்கின்றார் பாபாஜி. அது உலகியல் மகிழ்ச்சியாக பணத்தையும் பொருளையும் உலகத்தையும் வச்சு பார்த்தாலும், அதுக்கு அடுத்த நிலை அங்கு மகிழ்ச்சி என்பது எங்கு கொண்டு போகின்றது? ஆனந்தத்துக்கு கொண்டு போகின்றது. அதுதான் பேரின்பம், பேரானந்தம். ஆகவே இந்த சொற்கள் எங்களுடைய எல்லா அறிவுத்திறன்களுக்கும் ஏற்ற மாதிரி பாபாஜி கொடுத்திருந்தாலும், அதை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை அறிவுத்திறன்களுக்கு போய்கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு தரும் அதன் விளக்கத்தை ஒவ்வொரு மாதிரி புரிந்து கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இப்போது சைவ சித்தாந்த வழியில் நிற்கின்றோம் பாபாஜியின் அருளினால். அந்த அருளினால் இவற்றிற்குரிய விளக்கத்தை முடிந்தளவு ஒவ்வொருவரும் பார்க்கலாம். என்னுடைய அறிவுத்திறனுக்கு பேராசிரியரின் சைவ சித்தாந்த கருத்துக்கள், உபமானங்கள் மூலம் இவற்றை இன்று முடிந்தளவு விடை காண்கின்றோம். ஆகவே இவற்றை நீங்கள் மீண்டும் கேளுங்கள். நானும் மீண்டும் மீண்டும் இதை படிக்க வேண்டும். ஏனென்றால் நானும் சேர்ந்துதான் இங்கு படிக்கின்றேன். இங்கு இன்று சொல்கின்றேனே தவிர, படிப்பதில் நானும் உங்களுடன் சேர்ந்துதான் படிக்கின்றேன். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இதனை விடையாக கொடுப்போம் என்று சொல்லி, பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் குருமார்களுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து, கேள்விகளுக்கு பதில் காண பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. நன்றி. இப்போது இறைவனை அணைப்பில் இருக்கின்றீர்கள். இன்று நான் பேசிய விடயங்கள் எல்லாம் சில சில புது விடயங்கள். உங்களால் முடிந்த அளவு அந்த சுருக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் இன்றைய சத்சங்கத்தில் அந்த ஒரு கேள்விக்கு பூர்ணமாக, சுருக்கமாக, தெளிவாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன், பாபாஜியின் அருளாசையுடன் மிக சிறந்த விளக்கம் கிடைக்கப்பெற்றது. எனவே அதை ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் காணொளி மூலம் கேட்டு மிகவும் ஒரு தெளிந்த உணர்வு நிலைக்கு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்றைய சற்சங்கத்தை என்னுடைய மனத்தில் சிறு சிறு விடயத்தை முன்வைத்து சிறு தலைப்புகளில் உள்வாங்கினேன். அவற்றை உங்களுக்கு ஒருக்க கூறலாம் என விரும்புகின்றேன். அதாவது பாபாஜியின் தெய்வ குரலிலிருந்து பாபாஜி கூறிய விடயம் என்னவென்றால், முக்கியமாக தைரியம், உழைப்பு, மகிழ்ச்சி எனவும், இந்த தைரியம் எனப்படுவது வைராக்கியம் என்றும், உழைப்பு என்று கூறும்போது அது அந்த உழைப்பு அன்பு தொண்டுடன் இணங்கிய உழைப்பாக இருக்க வேண்டும் என்றும், அடுத்து மகிழ்ச்சி என்று கூறிய போது அந்த மகிழ்ச்சி ஆனந்தத்தையும் அந்த ஆனந்தம் பேரானந்தத்தையும் தருவது என்ற கருத்துக்கள் தெளிவாக விளங்கப்பட்டது. அடுத்தது மகிழ்ச்சியும் இகழ்ச்சியும் வெறும் வார்த்தைகள், அது மாத்திரமல்ல உலகம் உன்னை தூற்றட்டும், விவேகத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம், அன்பு பாலத்தை கட்டு, அமைதியின் ராஜ்யத்தின் நுழை என்று பாபாஜியின் தெய்வ குரல் என்று கூறிய முக்கிய கருத்துக்களுக்கு மிக சுருக்கமான தெளிவான கருத்துக்கள் தரப்பட்டது. எனவே நாங்கள் இந்த கருத்துக்களிலிருந்து ஒவ்வொருவரின் அறிவு திறனுக்கு ஏற்ப படிதான் அமையும் என்ற கருத்தும், மகிழ்ச்சியும் இகழ்ச்சியும் வெறும் வார்த்தைகளான் என்பதை நாம் அறிவு திறனை கொண்டு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் கூறிய மலபரிபான நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அதற்குரிய தெளிவான பதிலாக அமைந்திருந்தாலும் அதை எல்லோரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மனந்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதும், எமது அறிவுத்துறன் மூலம் அறிந்து இந்த வித்தியாசம் இல்லை என்பதை அறியும் போது உணர்வு நிலைக்கு வர வேண்டும். அது மிக முக்கியமான நிலை. அந்த உணர்வு நிலைக்கு வருவது இலகுவானதில்லை, அதற்கு நாங்கள் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும், சாதனை செய்ய வேண்டும். அடுத்ததாக பகுத்தறிவின் முக்கியத்துவம் பற்றியும், உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்தல் பற்றிய விடயமும், உன்னிடம் இருக்கும் அன்பை கொடு, அன்பை கொடுத்து அன்பை கொடுக்கும் போது அருளாகும் என்ற கருத்தும், அப்போது உள்நோக்கி செல்ல வேண்டும் என்ற கருத்தும், அன்பு பாலத்தை கட்டுவது பற்றியும், எங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள அன்பை இணைத்தல் என்ற கருத்தும், அமைதியின் நாச்சியத்தின் நுழை என்ற கருத்தும் கூறப்பட்ட விடயங்களை நான் மனத்தில் உள்வாங்கி மீண்டும் இந்த காணொளியிலே கேட்டு திரும்ப திரும்ப கேட்டு அதனுடைய பூரண தெளிவை பெற முயற்சிக்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இளவனையா. நீங்கள் கூறிய கருத்துக்கள் ஓரளவு அதனுடன் தொடர்பு படுகின்றது. ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் ஒரு சிறு கருத்தை நான் மாற்றி வைக்கின்றேன். அந்த இயற்சியும் மகிழ்ச்சியும் என்பது இருவினை ஒப்புக்கு உகந்த சொல்லு பாபாஜியின் கூற்றிலே தவிர மலப்பரிபாகம் அல்ல. அது நீங்கள் சொன்னதில் ஒரு தவறும் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் ஒரு குறுகிய நேரத்தில் அதை கேட்டு அதை உடனடியாக அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே அது இகழ்ச்சி, புகழ்ச்சி, விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம் என்பது இருவினை ஒப்பு. ஆகவே இந்த அவருடைய அந்த படிக்கட்டுகள் இந்த கூற்றில் கொடுக்கப்பட்டதெல்லாம் நாங்கள் இருவினை ஒப்பில் இருந்து அதில் வெற்றி பெற்று அதன் மூலமாக மல சத்தினி பாதம் அடைந்து அதன் மூலமாக மலப்பரிபாகம் அடைகின்றோம் என்பது மிகவும் மிகவும் முக்கியம். அந்த வழிகளை வேறு அவருடைய கூற்றில் அவர் இங்கு யோக மக்களுக்கு கொடுக்கின்றார் என்பது சைவ சித்தாந்தத்துடன் ஒரு ஒன்றுபட்ட கருத்து. இது பேராசிரியருடைய பல கருத்துக்களை எடுத்து இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கு அவரிடமிருந்து படித்ததை என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி பேராசிரியருக்கு இந்த சைவ சித்தாந்த அறிவை தந்து கொண்டிருப்பதற்கு. நன்றி சொல்வோம் குருவுக்கும் சத்குருவுக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். பேசுங்க பேசுங்க கார்த்தி சார்.
கருணையா பேசுங்க.
நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து விட்டு விட்டு வருது காத்தியையா, கொஞ்சம் நகர்ந்து நகர்ந்து பேசுனீங்கள் என்றால் உதவியாக இருக்கும். கேட்குது? ஓ, இப்போ கேட்குது, பேசுங்க.
மாணவர் கேட்ட கேள்விக்கு பாபாஜியுடைய அருளால சைவ சித்தாந்தத்திலையும் பாபாஜி தெய்வீக குரல்ல சொல்லப்பட்ட கருத்துலையும் நல்ல கருத்துக்களை எடுத்து பாபாஜி அது உங்க மூலியமா சத்சங்கத்துக்கு இருக்கார். நல்ல விஷயம், நல்ல சிந்திக்கக்கூடிய விஷயம். இப்படிலாம் சிந்திச்சு 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 தான் அதுல நம்ம கொஞ்சமாக அந்த ஆன்ம விடுதலை பெற முடியும். இந்த வகையில சைவ சித்தாந்தத்துல இதை அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் சிறப்பா சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அதை ரொம்ப நம்ம பொருள்படுத்துறதே இல்லை. அது என்னன்னா, அது நடைமுறையில எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கனால நாமளும் அதை செஞ்சுட்டு இருக்கிறோம் என்ற மாதிரி அந்த நடைமுறையிலேயே போயிட்டு இருக்கனால அதனுடைய கருத்து உள்கருத்தை நம்ம எடுக்காத இருக்கோம். அது நானும் சேர்த்தான். எனக்கு 55 வயசு ஆகுது. எப்ப தெரிஞ்சுக்கிட்டனோ அந்த சைவ சித்தாந்தம் படிச்சவனு தான் எனக்கு அது சரியா புதியப்பட்டது. அதுக்கு முன்னாடியே அது மெசேஜா வந்துச்சு எனக்கு. அது அந்த அளவுக்கு நுணுக்கமா சிந்திக்க முடியல என்னால. இந்த பொருள் உலகம், சொல் உலகம், இந்த இகழ்ச்சியும் ஒரு விஷயத்த அதுல சேர்ந்தாப்புல சைவ அதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? நம்ம இவ்வளவு பெரிய நம்ம அலட்சியமா இல்ல நினைச்சிட்டுமே என்ற ஒரு எனக்கு உள்ளப்படுத்தி அடுத்த லைனுக்கு வரப்புல எல்லாம் வினைப்பயன் தான் என்ற மாதிரி அதை சரிப்படுத்திட்டேன். ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இடையில இடையில இதை கேள்வியா கேட்டு இந்த சொல் உலகம் பொருள் உலகம் நம்மளை எப்படி பாதிக்குது, நம்மளை எப்படி முன்னேற்றுறது என்ற ஒரு விஷயத்தை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். கொத்தனாம் போக்குல எதையும் செஞ்சுட்டு போறது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நீதி நிலை ஒண்ணு இருக்குது. இந்த சைவ சித்தாந்தம் படித்த பிறகுதான் நமக்கு தெளிவா தெரியப்பட்டது. அந்த வகையில அடிமை ஆகக்கூடாது. இது எல்லாம் உலகில் சார்ந்த விஷயம் அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து சாதகராக நாம அதை சார்ந்தே நம்ம பழகணும். அதை சார்ந்தே நம்ம பழகிட்டு பழக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பேசாத இருக்க முடியாது. வரக்குள்ள இந்த விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சு கையாள ஆரம்பிச்சுட்டோம்னா நமக்கு சில சொல் உலக வரக்கூடிய விஷயத்த வந்து சரியா நம்ம அதை புரிஞ்சு நம்மளை நம்ம சரிப்படுத்துவோம். அந்த சொல்லையும் நம்ம சரியா அதை பயன்படுத்துவோம். அப்ப இது ரெண்டும் நடக்கக்குள்ள நமக்கு வினையின்மை வந்து சேராம இருக்கும். அதை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பதில் பெறுவதுதான் நல்ல சிறந்த ஒரு வழியா இருக்கும். அந்த வகையில இந்த சத்சங்கம் நரசாமையர் பாபாஜி பிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ.
நன்றி காத்தியா. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. மிக அருமையான பல கருத்துக்களை சொன்னீர்கள். ஆனால் உங்களுடைய ஒளிவாங்கியிலிருந்து சில தடவையால் அந்த கருத்துக்கள் தடைப்பட்டன. ஆனால் ஓரளவு ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. இதை சொல்லிக்கொண்டு வாரீர்கள் என்று அதுவும் உங்களுடைய சிறு அனுபவத்தையும் வைத்து கூறியது மிகவும் அற்புதம். ஏனென்றால் இந்த ஓமானங்கள் அனுபவங்களிலிருந்து வருபவை. எல்லாருடைய சித்தத்திலும் அது பதியும் விடயங்கள். ஆகவே அது மிகவும் சிறப்பு என்று அதை அருமையாக சொல்லியிருந்தீர்கள். வளமை போல் பாபாஜி பெரும்பொருளின் ஆசியுடன் அதற்கு நன்றி சொல்வோம். ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இறுதியாக இன்று நாங்கள் வளமை போலவே இந்த அன்பை பற்றி மீண்டும் ஆழமாக இந்த கேள்வியிலிருந்து பார்த்திருக்கின்றோம். ஆகவே அன்பே சிவம், பாபாஜி என்றால் அன்பு, அன்பு என்றால் பாபாஜி என்று சத்குரு பரம்பொருளின் கூற்றுக்களை வைத்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது